அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம்.
பாகம் 27.
உரை குறிப்பு: பெருமிதத்தினை செய்யும் கல்வியும் குடிப்பிறப்பும் உடையார் அகுதி இன்றி அவைதம்மானே அடங்கிய வழி அவ் அடக்கம் சிறந்து காட்டாது ஆகலின் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்றார். செல்வன் தகைத்து என்பது மெலிந்து நின்றது.
பொது ஒரு எழுத்து மெல்லினமாக நிக்குது, அதுதான் மெலிந்து நின்றது என்கிறார். எங்க குரல்ல எப்படி இருக்கு? செல்வம்
எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வன் தகைத்து.
செல்வன் தகைத்து இங்க என்ன சொல்றார்? செல்வத்தகைத்து.
செல்வன் தகைத்து,
செல்வத்தகைத்து என்று இருக்க வேண்டியது செல்வன் தகைத்து என்று இருக்குது. அந்த எழுத்து மெலிந்து நிக்கிறதை எங்க குறிப்பிட்டு போகிறார்.
பொது என்பாரையும் உடம்பட்டு சிறப்பாதல் கூறியவாறு,
அதாவது அடக்கம் எல்லாருக்கும் பொது என்று சொல்வார். இங்க பாருங்க, அவ்வளவு சுருக்கமா பேசுறார். பொது என்பாரையும், இம்மூவர்க்கும் அடக்கம் பொது என்பாரையும் என்று இருக்க வேண்டும். நாங்கள் இருந்தால் அப்படி இன்னும் இப்பவா இருந்தால் கல்வியாளர் குடிப்பிறப்பாளர் செல்வத்தாளர் ஆகிய இம்மூவர்க்கும் செல்வம் பொது அடக்கம் பொது உடைமை அவர் முன்னுக்கு பேசிவிட்டார். ஆகவே திருப்பி தேவையில்லை. அவர் என்ன சொல்றார்? பொது என்பாரையும் உடன்பட்டு, பொதுதான் அடக்கம் எல்லாருக்கும் பொதுதான், ஆனால் இவர்களுக்கு அது சிறப்பானது என்று பொது என்பாரையும் உடன்பட்டு இவர்களுக்குரிய சிறப்பை சொல்லுகிறார் என்று கடைசியிலே முடிக்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க.
பொது என்பாரையும் உடன்பட்டு சிறப்பாதல் கூறியவாறு,
பொது என்பாரையும் உடன்பட்டு இன்னார்க்கு இது சிறப்பாதல் கூறியவாறு செல்வர் பணிந்திருப்பது ரொம்ப நல்லது.
இவை ஐந்து பாட்டானும் பொது வகையான்
செல்வம் பணிய விடாது. ரொம்ப கஷ்டமான விஷயம். பணம் வர்ற பொழுது வருகிற லாபம் கொஞ்சம் நட்டம் கஷ்டம் அதிகம் பாருங்க. பிழை செய்ய தூண்டும். செல்வம் இருக்கிறது தானே செய்து விடலாம். அதான் எல்லா பணக்காரனும் ஏதாவது கூத்தாடி வைத்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், பணம் இருக்கிற திமிர் பிழை செய்ய வைக்கும். அது மாதிரி அடங்க விடாது பணம். ஏனென்றால் என் பணத்துக்குரிய திமிர் கொடு என்று அது அந்த நாக்கை நீட்டி நீட்டி கேட்கும். ஏதாவது குடு குடுண்டு அதான் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் இந்த கதவு திறந்து விடுறவனுக்கு மகாராஜா வேஷம் போட்டு வச்சிருக்கிறார். மகாராஜாக்கள் மாதிரி இதெல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு என்னத்துக்கு அப்படி வச்சிருக்கான்னு நான் நினைச்சு பார்த்தேன். வர்றவன் பணக்காரன், அவனுக்கு நாக்கு நீட்டும். என்ன நீட்டும்? எனக்கு என் திமிருக்கு தீனி போடுன்னு கேட்டா, பாரு ஒரு மகாராஜாவே உனக்கு வந்து கதவு திறக்கிறாருன்றோட உனக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கு தான் அப்படி வேஷம் போட்டு வச்சிருக்காங்க. பொய்யா இருந்தாலும் அதுல ஒரு சந்தோஷம். அஞ்சு ரூபாயான் வடை 500 ரூபாய்க்கு வித்தாலும் அது வேண்டித்தண்டா என்னுடைய பணத்துக்கு அது அப்படி. சில நேரத்தில் ரோட்டு வீதிக்கு கடை வடை அந்த வடையை விட நல்லா இருக்கும். இதெல்லாம் திமிருக்கு போடுகிற தீனி. செல்வனுக்கு வருகிற திமிர் லேசில் அடங்காது. அது அடங்குமாக இருந்தால் அது மற்றவர்களுடைய அடக்கத்தை விட சிறந்தது என்று அடக்கத்தின் சிறப்பை ஐந்து குறளிலே பொதுப்பட சொன்னார். இனி குறிப்பிட்ட அடக்கங்கள் பற்றி பேச போகிறார்.
அடக்கமுடைமை என்கின்ற அதிகாரத்திலே ஐந்து குறள்கள் படித்துவிட்டோம். அந்த ஐந்து குறளிலேயும் திருவள்ளுவர் பொதுவாக அடக்கத்தினுடைய சிறப்பு சொல்லுகிறார். இனி வரக்கூடிய அந்த ஐந்து குறள்களிலேயும் மன அடக்கம் பற்றி சில குறள்கள், வாக்கு அடக்கம் பற்றி சில குறள்கள், மெய்யடக்கம் பற்றி ஒரு குறள் என்று பிரித்து சொல்லப்போகிறார். இதுவரை சொன்னது மூன்றினுடைய அடக்கத்தினுடைய பெருமை பற்றிய பொது சிறப்புகள். இனி தனிச்சிறப்புகள் சொல்லப்போகிறார். அதிலே வாசித்த ஒரு குறளிலே ஒரு வரி சில நூல்களிலே விடுபட்டிருக்கின்றன என்று சுட்டிக்காட்டினார்கள். அதை விளங்கிவிட்டு மேலே போவோம். எந்த குறள் என்று சொல்லி?
123. செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பெறின். உரை: அறிவு அறிந்து ஆற்றின் அடங்கப்பெறின். அடங்குதலே நமக்கு அறிவாவது என்று அறிந்து நெறியானே ஒருவன் அடங்கப்பெறின். செறிவறிந்து சீர்மை பயக்கும் அவ்வடக்கம் நல்லோரான் அறியப்பட்டு அவனுக்கு விழுப்பத்தை கொடுக்கும். விடுபட்ட வாக்கியம். அறிதல் உரை குறிப்பு: அறிதல் இரண்ட நூல், முன்னது செயப்பாட்டு வினை. இல்வாழ்வானுக்கு அடங்கும் நெறியாவது மெய்முதல் மூன்றும் தன்வயத்த ஆதல்.
மேலோட்டமாக இதற்கான விளக்கம் சொல்கிறேன். அது முதல் சில நூல்களிலே அந்த வரி இல்லை என்கிறார்கள். செய்வினை செயற்பாட்டு வினை என்று இலக்கணம் உண்டு.
படித்தேன் என்பது செய்வினை, படிப்பித்தேன் என்பது செயற்பாட்டு வினை. இன்னொருவரை கொன்று செய்வித்தல், ஒன்று தான் செய்தல். இந்த குறளிலே கற்றல் என்பது ரெண்டு இடத்திலே வருகிறது, அறிவு என்பது ரெண்டு இடத்திலே வருகிறது. அறிவு அறிந்து, அதிலே முதல் வருகிற அறிவு என்பது செயல்பாட்டு வினையாகவும் பின்னாலே வருகிறது அறிவு என்பது செய்வினையாகவும் வருகிறது என்பதை இலக்கண குறிப்பாக சொல்லியிருக்கிறார். அந்த வரியைத்தான் நாங்கள் வாசிக்காமல் விட்டுவிட்டோம். திருப்பி ஒரு தரம் வாசியுங்கள்.
செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பெறின். உரை குறிப்பு: அறிதல் இரண்ட நூல், முன்னது செயப்பாட்டு வினை. இல்வாழ்வானுக்கு அடங்கும் நெறியாவது மெய்முதல் மூன்றும் தன்வயத்த ஆதல்.
ஒன்று செயற்பாட்டு வினை என்று சொல்லி விட்டுவிட்டார். ஆகவே மற்றது செய்வினை என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் மொழியாக படிக்கிற பொழுது வர்ற சிக்கல்களை தீக்குகிறார். இப்போ உங்களிலே பல பேர், சில பேர் இலக்கணமாகவும் சில செய்திகளை அறிய விரும்புவீர்கள். தமிழை ஒரு பாடமாக எடுக்கிறவர்களுக்கு அப்படித்தான் என்று இல்லை. சில பேருக்கு இலக்கணமாகவும் மொழி அறிவு வருவது நல்லதுதான். அதற்காகத்தான் இந்த மொழி குறிப்புகளை நான் அதிகம் முக்கியப்படுத்தி சொல்லாமல் மேலோட்டமாக சொல்லுகிறேன். இதிலே ரெண்டு: செய்வினை, செயற்பாட்டு வினை. செய்வினை என்பது தான் நேரடியாக செய்தல், மற்றொருவரை கொண்டு செய்வித்தலுக்கு செயற்பாட்டு வினை. இதிலே முதலீது செயற்பாட்டு வினையாகவும் இரண்டாவது அறிதல் செய்வினையாகவும் வருகிறது என்பதை சுட்டியிருக்கிறார். இனி நாங்கள் ஆறாவது குறளுக்கு போவோம்.
குறள் 126. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. உரை: ஆமை போல் ஒருமையுள் ஐந்தடக்கல் ஆற்றின். ஆமை போல ஒருமன் ஒரு பிறப்பின் கண் ஐம்பொறிகளையும் அடக்கவல்லன் ஆயின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. அவ்வண்மை அவனுக்கு எழுபிறப்பின் கண்ணும் அறநாதலை உடைத்து. உரை குறிப்பு: ஆமை ஐந்து உறுப்பினையும் இடர்புகுதாமல் அடக்குமாறு போல இவனும் ஐம்பொறிகளையும் பாவம் புகுதாமல் அடக்க வேண்டும் என்பார். ஆமை போல் என்றார். ஒருமைக்கண் செய்த வினையின் பயன் எழுமையும் தொடரும் என்பது இதனான் அறிக. இதனான் மெய்யடக்கம் கூறப்பட்டது.
திரிகரணம் என்று நான் உங்களுக்கு பலதரமாக சொல்லிவிட்டேன். மனம், வாக்கு, காயம், இது மூன்றும் திரிகரணம். இதை ரெண்டு விதமாக சொல்வார்கள். ஒன்று மனம், வாக்கு, காயம் என்று சொல்வார்கள். காயம், வாக்கு, மனம் என்றும் சொல்வார்கள். என்னவென்றால், தோற்றமுறை ஒரு செயலினுடைய தோற்றமுறை சொல்வதானால் மனம், வாக்கு, காயம் சொல்ல வேண்டும். மனதிலே எண்ணமாக வந்து வாக்கிலே வார்த்தையாக விளைந்து செயலாக விளையும், இது தோற்றமுறை. ஒடுக்கமுறை சொல்வதானால் காயத்திலே இருந்து பிறகு வாக்குக்கு போய் பிறகு மனதுக்கு போவது என்று ஒரு முறைமை இருக்கிறது. திருவள்ளுவர் இப்ப மூன்றினுடைய அடக்கம் பற்றி குறள்கள் சொல்லப் போகிறார். அடக்கத்தினுடைய பெருமை ஐந்து குறளிலே சொன்னார் என்று சொன்னேன். இனி இந்த மூன்றினுடைய மன ஒடுக்கம் பற்றி சில குறள்கள், வாக்கு அடக்கம் பற்றி, எண்ண அடக்கம் பற்றி மூன்றும் சொல்லப் போகிறார். எந்த முறையிலே சொல்லுகிறார் என்றால், நமக்கு பயிற்சி கருதி மெய், வாக்கு, மனம் என்று சொல்லப்போகிறார். ஆகவே இந்த குறள் எதை சொல்லுகிறது என்றால், மெய்யடக்கம் பற்றி சொல்ல போகிறது. உடம்பு அடங்க வேண்டும். உடம்பு எப்படி அடங்க வேண்டும் என்றால், தீமை புகாமல் அடங்க வேண்டும். உடம்பு அடங்கினால் இல்லறம் போய்விடும். ஆகவே உடம்பு அடங்கவும் கூடாது, தீமை புகாமல் இல்லற உடம்பு அடங்க வேண்டும். அதற்கு ஒரு உவமை தான் இந்த குறளிலே சொல்லப்படுகிறது. ஒரு தரம் பாய்ச்சிட்டீங்களா?
ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து.
இதிலே ஒவ்வொரு சொற்களையும் நீங்கள், இந்த ஒருமை என்று ஒரு சொல்லி இருக்கிறதே, ஒருமை என்பது ஒரு பிறவியின் கண்ணே என்று வைத்துக் கொள்ளவும். ஒருமையை அடுத்த வரியோடு நாம் பெரும்பாலும் சேர்த்து தான் வாசிப்போம். ஒருமையில் ஆமை போல் என்று வாசிப்போம். ஒருமையுள் என்றால் ஒரு பிறவியின் கண்ணே, ஆமை போல் ஐந்தடக்கின், ஆமையைப் போல ஐந்தையும் அடக்க முடிந்தால் எழுமையும் என்று திருப்பி வருகிறது. அப்போ எழுமை என்றால் ஏழு பிறப்பின் கண்ணேயும் ஏமாப்புடைத்து உயர்ந்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் மேலோட்டமான குறள். இனி இதை நாங்கள் விளங்க வேண்டும். இயற்கை அவதானம்தான் அறம். நம் பெரியவர்கள் இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்ததாலே அவர்கள் ஒவ்வொன்றையும் கவனித்தார்கள். நான் எப்பவும் சொல்வது, இலக்கியம் என்றாலும் இயற்கை கவனம்தான், இயற்கையை அவதானிப்பது தான். அறம் என்றாலும் இயற்கையை அவதானிப்பது தான். வாழ்க்கை என்றாலும் இயற்கையை அவதானிப்பது தான். நாங்கள் இப்பொழுது இயற்கையை விட்டு தூர 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 போய்கொண்டிருக்கிறோம். கட்டிடங்களை மேலே 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 கட்டி இயற்கை கண்ணுக்கு தெரியாத உயரத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம். இயற்கையோடு பழக 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 பல அறங்களை இயற்கையே நமக்கு சொல்லித்தரும். அதனால்தான் இயற்கையை வைத்து நமக்கு தர்மங்களை விளங்கப்படுத்துகிறார் திருவள்ளுவர். என்ன சொல்கிறார், ஆமை என்று ஒரு ஜீவன் இருக்கிறது. நாங்கள் இப்போ அதெல்லாம் பார்க்கறது குறைந்து போய்விட்டதோடைய சும்மா அந்த படங்களில் பார்க்கிறோம். ஆமை என்ன செய்யும் என்றால் நடக்கும், அதுக்கு நாலு கால் இருக்கிறது, ஒரு தலை இருக்கும். யாராவது கிட்டே வந்து விட்டால் தலையையும் உள்ளே இழுத்து காலையையும் உள்ளே இழுத்துக்கொண்டு ஒரு பாறை போல பேசாமல் கிடக்கும். புதிதாக வருகிறவர்களுக்கு அது அதனுடைய கோது அமைப்பு எல்லாம் பார்த்தால் ஒரு பாறை போல இருக்கும். அப்போ அதை ஒருவரும் கஷ்ட அது தெரிந்தால் தானே அதுக்கு கஷ்டப்படுத்த வேண்டும். தெரியாமல் அது கல் போல கிடந்து விட்டால் அதை தாண்டி போய்விடுவார்கள். இது ஒரு 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 ஐந்தறிவுள்ள ஜீவனுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற சக்தி. நமக்கு தெரியாமல் ஆறறிவை தந்து நாங்கள் இந்த சக்திகளை எல்லாம், சில ஜீவன்கள் நம்மை விட பேரறிவோடு இருக்கின்றன. பேரறிவோடு இருக்கு, நீங்கள் நினைக்காதீர்கள், மனிதர்கள் தான் சிறந்தவர்கள் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். சிந்திக்கிற ஆற்றல் கூட சில சில ஜீவன்களுக்கு எல்லைப்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே இந்த டிஸ்கவரி சேனலில் பார்த்த பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஒரு ஆற்றிலே மீன்கள், அந்த மீனை பிடிப்பதற்கு ஒரு ஒரு ஜாதி கொக்கு போன்ற ஒரு ஜாதி பறவை, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. வெளியில இருந்து ஏதோ இந்த மிதக்கிற ஒரு விதையை பொறுக்கி கொண்டு வந்து போடுகிறது. போட்டவுடனே மீன் அதை சாப்பிட வந்தோடனே கொத்தி எடுக்கிறது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இப்படியெல்லாம் அதுக்கு திட்டம் போட்டு செய்ய தெரியுமா? அது மட்டுமல்ல, ஓரறிவு ஜீவனுக்கு அந்த ஆற்றலை கடவுள் கொடுத்திருக்கிறார். சில ஜீவன்கள் இந்த பூச்சிகளை பிடித்து உண்கிற தாவரங்கள் இருக்கின்றன, பெரிய 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 ஆட்களையுமே சாப்பிட்டு விடும் என்று சொல்கிறார்கள். அது என்ன செய்யுமாம், தன்னுடைய அந்த 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 தன்னுடைய அந்த உணவுகளை பிடிக்கிற பகுதியிலே அழகான நீரை சுரந்து இந்த பூச்சிகள் வண்டெல்லாம் தேன் சுரக்கிறது என்று வந்தோடனே கிட்ட வந்தோடனே அப்படியே அமர்த்தி பிடிச்சி சாப்பிட்றது. அப்போ கடவுள் இதெல்லாவற்றுக்கும் கொடுத்திருக்கிறார். நமக்கு அதிலிருந்து படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கின்றன. நம்மிடமிருந்து படிக்க வேண்டிய பாடங்கள் அதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அதிலிருந்து படிக்க வேண்டிய பாடங்கள், அதுதான் தலைமை. இப்போ நான் சொல்கிறது அது, அதனாலே என்னிடமிருந்து பாடம் படிக்க முடியாது. கோயிலுக்கு போவோம் கும்பிடுவோம் என்பதை ஒரு தாவரமோ பறவையோ செய்யாது. ஆனால் அவற்றிடமிருந்து படிக்க எங்களுக்கு நிறைய பாடங்கள் இருக்கின்றன. ஆமையினுடைய புத்திசாலித்தனத்தை சொல்லுகிறார். ஆறுங்கிட்டடியில் வருகிறார்கள், ஒரு எதிரி வருகிறான் என்று தெரிந்தால் எல்லாத்தையும் உள்ளே இழுத்து விட்டு பேசாமல் இருந்து அவன் கடந்து போன பிறகு தன் வேலையை பார்க்கும். இதை எடுத்துக்கொண்டு எனக்கு ரொம்ப திருவள்ளுவரில் மதிப்பு. என்ன செய்தார், ஏதாவது ஒரு கெட்டது அது வாக்கிலேயோ மனதிலேயோ செயலிலேயோ வருகிறது, அவனுக்கு பக்கத்திலே வந்தால் ஐம்புலனையும் உள்ளே இழுத்துட்டு பேசாம கிட. நீ மனுஷனாக இருந்தால்தான் அது உன்னை தாக்கும். ஒருவன் உன்னை கோபப்படுத்த வருகிறான், இல்லாட்டி ஒருவன் உன்னை கெட்ட எண்ணத்தை உண்டாக்க வருகிறான். நீ மனுஷனாக இருந்தால்தானே தாக்கும். அந்த நேரம் ஐம்புலனையும் உள்ளிழுத்து விடு, உள்ளிழுத்து விட்டு கல்லு போல பேசாம கிட, தாண்டி போய்விடுவான். அதுக்கு பிறகு காலை கையை வெளியில் இழுத்துட்டு உன் வேலையை பார். இதை விட ஒரு உவமை நான் நினைக்கவில்லை, இதுக்கு மெய்யடக்கத்துக்கு இருக்காது. ஐம்புலனையும் ஒரு ஆமை போல நீ ஒரு புறவியிலே அடக்கி வாழ்வாயானால் ஏழு புறவிக்கு உனக்கு பெருமை வரும் என்றார். இதுதான் மெய்யடக்கத்துக்கு சொல்லுகிற குறள். ஒருமையுள் ஆமை போல என்று அது சொல்லப்படாது, ஒருமையில் கமா. ஒரு புறவியிலே ஆமை போல ஐந்தடக்கின், ஆமையைப் போல ஐம்புலனையும் அடக்கி நீ தீமையிடமிருந்து தீமை பயப்படாமல் அடக்கி வாழ்வாயானால் எழுமையும் ஏழு பிறப்பிலும் அது உனக்கு பெருமை சேர்க்கும். இது எதற்கு சொல்லப்பட்ட குரல், மெய்க்கு இல்லை மெய்ய என்றால் சொல்லுகிற பொழுது நமக்கு பயிற்சியிலிருந்து முதல் மெய்யடக்கம், அதுக்கு பிறகு வாக்கு, அதுக்கு பிறகு மன அடக்கத்துக்கு சொல்லப்போ. இந்த ஐந்து குரலையும் அப்படி பிரித்து சொல்கிறார். முதல் ஐந்தும் பெருமையை பொதுவாக அடக்க பெருமை சொன்னார். இப்போ சொன்னது மெய்யடக்கத்துக்கான குரல். திருப்பி படியுங்க.
ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து. உரை: ஆமை போல் ஒருமையுள் ஐந்தடக்கல் ஆற்றின். ஆமை போல ஒருவன் ஒரு பிறப்பின் கண் ஐம்பொறிகளையும் அடக்கவல்லன் ஆயின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. அவ்வன்மை அவனுக்கு எழுபிறப்பின் கண்ணும் அரணாதலை உடைத்து.
இதுலயே இந்த உவமையிலே இன்னொரு லட்சணமும் இருக்கிறது. பரிமளலகர் சொல்லாத லட்சணம், நாங்களும் கொஞ்சம் பார்க்கலாம் தானே. என்ன லட்சணம் என்று கேட்டால், ஆமை தேவையான நேரத்திலே இழுக்கும், பிறகு தள்ளிபலியிலே விடும். இல்லறத்தானுடைய அடக்கம் தேவையான நேரத்திலே இழுக்கவும் வேணும், தேவையான நேரத்திலே விடவும் வேண்டும். இல்லறத்தான் நான் எல்லாம் அடக்கி விட்டேன் இருந்துட்டான் என்றால் நம்பிக்கையா டிவோர்ஸ் கேஸ். ஆகவே அடக்க வேண்டிய நேரத்தில் அடக்கவும் வேண்டும், வெளியில விட நேரத்தில். அப்போ அது ஆமைக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது. ஆமை உள்ளிருக்கும், பிறகு தேவையான நேரத்தில் அது தன்னுடைய தேவை கருதி செயல்படும், மற்றவர்கள் தன்னை அணுக பிழை அணுகாமல் பார்த்துக்கொள்ளும். இது ஒன்று. இன்னொரு நுட்பம் பண்ணி வைத்திருக்கார், அது பரிமளகர் சொல்லுகிறாரோ என்னமோ தெரியவில்லை. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கின் அந்த ஐந்தையும் நீ அடக்க முடிந்தால், அதில் என்ன தெரிகிறது, அடக்கிறது லேசான வேலை இல்லை என்பது தெரிகிறது. சின்ன சின்ன எழுத்துக்களிலே பரிமளகர் செய்கிற நுட்பத்தை பாருங்கள். ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கில் ஐந்தடக்கில் சும்மா லேசாக சொல்லிவிட்டு போவோம். ஐந்தடக்கின் என்பதிலே என்ன இருக்கிறது என்றால் ஒரு ஐயக்கருத்து நிற்கிறது. உன்னால் முடிந்தால் அப்படி அடக்க முடியும்டா, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடுவானே, அது ரொம்ப கஷ்டமான காரியம் என்பதை சொல்வதற்காக ஐந்தடக்கின் என்று ஒரு ஐயக்கருத்தை போட்டு அதை சொல்லுகிறார். அப்படி முடிஞ்சுட்டால் ஆமை போல உள்ளு. நான் சொல்றது பாருங்க, துறவிக்கும் இல்லறத்தானுக்கும் என்ன வேலை என்றால், துறவி குதிரைய ஓடாம பண்ணிடவனும், இல்லறத்தான் குதிரையை சரியாக ஓட பண்ணவன். குதிரையின் ஓட்டத்துக்கு இவன் ஓடப்படாது. குதிரை என்று நான் சொல்வது இங்கு ஐம்புலன்களை. துறவி ஐம்புலனையும் முற்றாக அடக்க வேண்டியது துறவியினுடைய வேலை. இல்லறத்தான் தேவைக்கேற்ப தேவைக்கு அளவாக அதை அடக்க வேண்டும். இதுதான் இல்லறத்தானுக்கும் துறவிக்கும் வித்தியாசம். அதனாலேதான் ஆமையை உவமையாக திருவள்ளுவர் எடுத்திருக்கிறார். தேவையான நேரத்திலே தீமை கிட்ட இல்லை வருதா, அதை அணுகாதே. நான் ஒன்று சொல்லுகிறேன் பாருங்கள், அவ்வையும் இதை சொன்னால் என்னென்றால், தீமை என்று தெரிந்தால் அதை அணுகாதீர்கள். ஏனென்றால் நம்முடைய இயல்பு, உயிர் இயல்பு என்னவென்றால் தீமையை ரசிக்கும், அது தவிர்க்க முடியாது. நம்முடைய உயிர் இயல்பு நன்மையையும் தீமையும் ஒரு இடத்திலே வைத்தால் தீமையின் பால்தான் செல்லும். அதனால்தான் தத்துவக்காரர் என்ன சொன்னார்கள் என்றால், ஆண்டவன் ஒரு பக்கம் ஆண்டவன் பசு, இன்னொரு பக்கம் மலம் பாசம், நடுவிலே இந்த ஒரு பக்கம் பதி ஒரு பக்கம் பாசம், நடுவிலே இந்த உயிர் நின்றது. பதி பசு பாசம் என்று சித்தாந்தக்காரர்கள் சொல்வார்கள். பதி என்பது கடவுள், பாசம் என்பது மலம், நடுவிலே இந்த உயிர். இதில் என்னவென்றால் இந்த மூன்றுக்கும் உள்ள தொடர்பு என்னவென்றால், இந்த பதி என்பது முற்றறிவு பொருள், பாசம் என்பது அறிவில் பொருள், இந்த பசு என்பது அது எப்படிப்பட்ட ரெண்டுக்கும் இடைப்பட்ட பொருள், சிற்றறிவு பொருள். கொஞ்சம் அறிவும் இருக்குது, அறிவும் இல்லை. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இதுல யார் ரெண்டு பேர் சொந்தக்காரர்? பதிக்கு முற்றறிவு, இதுக்கு அறிவே இல்லை, அப்ப சொந்தமே கிடையாது. ஆனால் இந்த ஆன்மாவுக்கு சிற்றறிவு இருக்கிறபடியா, அந்த அறிவென்ற அளவிலே இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் இடையில ஒரு சொந்தம் இருக்கிறது. அப்ப இந்த ஆன்மா, இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருந்த ஆன்மா எங்க போயிருக்க வேண்டும்? சொந்தம் கருதி இறைவனிடம்தான் போயிருக்க வேண்டும். ஆனால் உயிருக்கு தீமையிலே நாட்டம் அதிகம் என்றபடியால் அங்க போகாம இங்க போய் மாட்டிக்கொண்டது. அதுதான் இந்த புறவிக்கு காரணம். உயிர் இறைவனிடம் போக வேண்டிய உயிர் மலத்திடம் போய் மலவயப்பட்டு போய்விடுகிறது. அப்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். என்னவென்றால் உயிர் இயல்பு தீமையை கண்டால் நாடும். ஆகவே முடிந்த அளவு தீமையை விட்டு விலகி இருக்க வேண்டும். அதான் அவை சொன்னால், தீயாரை காண்பதுவும் தீதே, பார்க்க கூட வேண்டாண்டா. இப்ப பெரும்பாலும் இந்த ஊடகங்கள் எல்லாம் என்ன செய்கிறது என்றால் தீமைகளைத்தான் காட்சிக்கு கொண்டு வருகிறது. யாராவது ஒரு நல்ல வேலை செய்தால் அது காட்சிக்கு வர்றதே இல்லை. யாராவது ஒருத்தனை வெட்டினான், ஒருத்தனை குத்தினான், போலீஸ்காரன் அடிச்சான், இப்ப இதுதான் சீன். இதை பார்க்க பார்க்க என்ன ஆகுது என்று கேட்டால், நம்மை அறியாமல் நம் மனத்திலே அதுக்கான ருசிகள் பிறக்க ஆரம்பிக்க விடுகிறது. அதிலே ஒரு விருப்பம் வந்து விடுகிறது. கொஞ்சம் கொஞ்சம் முதல் வராது, பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துவிடும். அதனால் அது தீயாரை காண்பதுவும் தீதே, திருவற்ற தீயார் சொல் கேட்பதுவும் தீதே, தீயாரோடு இணங்கி இருப்பதுவும் தீதே. கொஞ்ச நாளிலே உங்களை அறியாமல் நீங்கள் மாறத் தொடங்கி விடுவீர்கள். அப்ப என்ன பண்றதுன்னா, நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லாரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றே. அப்ப முடிந்த அளவு கெட்டவர்களை கண்டால் முரண்படாதீர்கள். நான் உன்னோடு சேர்ந்து கெட்டவனாக மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிச்சு அவன் ஆக்கிடுவான் என்றால் நன்மையை விட தீமைக்கு பலம் அதிகம் இந்த உலகத்திலே, கலியுகத்திலே. ஆகவே நீ சவால் விட ஆரம்பிச்சாயானால் ஆக்கி காட்டுறேன் பாருன்னு ஆக்கிடுவான். இந்த வேலைக்கே போகாதே. அவனை கண்டா உள்ளுக்கெடுத்துட்டு கல்லு மாறி கிடந்துடும். இதுக்கு ஆமையை விட வேற என்ன உவமை இருக்க முடியும்? எதிரி வர்றான் என்று தெரிந்தா எப்படி ஆமை உள்ள இழுக்குதோ அதுபோல பாவம் வருகிறது என்று தெரிந்தால் எல்லாம் உள்ளுக்கெடுத்துட்டு பேசாம இரு, அது தாண்டி போகட்டும், அதுக்கு பிறகு விழிக்கலாம். அதைத்தான் இந்த குரல்ல சொல்ற மெய்யடக்கம் இப்படித்தான் பண்ண வேண்டும். படிங்க.
ஆமை போல் ஒருமையுள் ஐந்தடக்கல் ஆற்றேன். ஆமை போல ஒருவன் ஒரு பிறப்பின் கண் ஐம்பொறிகளையும் அடக்கவல்லன் ஆயின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து அவ்வன்மை அவனுக்கு எழுபிறப்பின் கண்ணும் அறநாதலை உடைத்து.
அதனால்தான் நான் இடக்கடை இப்படி குழப்புவேன், மன்னித்துக்கொள்ளுங்க. அதனாலே தான் கடவுளை அடைவதற்கு கூட நம்ம வழியில் சமயத்தில் என்ன வழி சொன்னாலும் குரு லிங்க சங்கமம். ஆண்டவனை அடைவதற்கு குரு ஒரு வழி, லிங்கம் ஒரு வழி, சங்கமம். அதாவது நல்லவர்கள் ஒன்று சேர 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 அதனுடைய பலம் அதிகரித்து கொண்டே போகும். இது பெரிய ஆச்சரியம். மனோதத்துவக்காரர் எல்லாரும் அதை பற்றி நிறைய சொல்லுகிறார்கள். உங்களை அறியாமல் நீங்கள் இப்போ ஒரு ஆள் இருந்து ஒரு காரியத்தை நினைக்கிறதை விட அஞ்சு பேர் இருந்து நினைத்தால் அது நீங்கள் நினைக்காதீர்கள். இப்போ இவர்களுக்கு எங்கள் எங்கள் உயர் உலகக்காரருக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, அறத்தை பரப்ப வேணும் என்று. நான் சொல்கிறது இப்போ இவ்வளவு பேர் சேர்ந்து விட்டீர்கள் அல்லவா, இவ்வளவு பேர் சேர்ந்த எண்ணமே இன்னொரு ஊரிலே அறம் பற்றிய எண்ணத்தை பதிவாக்கும். இது நீங்கள் நம்புறீங்களோ நம்ப இல்லையோ தெரியாது. நாங்கள் இப்போ வகுப்பில் இருந்தால் தான் இந்த எண்ணம் பதியும் என்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவ்வளவு பேரும் சேர்ந்து தர்மத்தை நினைக்கிறோமா, அடுத்த ஊரிலே தர்மம் பற்றிய எண்ணம் உண்டாகும். இது நான் சொல்லவில்லை, டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி இதை எழுதுகிறார். அது எங்கே ஒரு காட்டுக்குள்ளே குரங்குகள் கொஞ்சம் சேர்ந்து, அது முதல் ஒரு குரங்காக இருந்து ரெண்டு எனக்கு அது கொஞ்சம் மறந்து விட்டது. குரங்குகள் சேர்ந்து ஒரு செயலை செய்ய ஆரம்பித்து அந்த குரங்கு கூட்டம் அந்த செயலை செய்தனவா, ஒரு ஒரு வித்தியாசமான செயல் எனக்கு மறந்து போச்சு. அதை எழுதுகிறார்கள், அந்த காட்டினுடைய மற்ற எல்லையிலே இருந்த குரங்குகள் கொஞ்ச நாள்லேயே அதை செய்ய தொடங்கின என்று எழுதுகிறார். அது ஒரு ஒரு ஆய்வாளருடைய முடிவை எழுதுகிறார் அவர். அது எண்ணங்களுக்கு இருக்கிற சக்தி வேறு ஒன்றுக்கும் இல்லை, நேராக சொல்ல வேணும் என்ற அவசியம் கூட இல்லை. நீங்கள் இப்போ வார்த்தையிலே இப்போ நான் திருக்குறளை சொல்கிற மாதிரி நீங்கள் போய் இன்னும் பத்து பேர் இப்படியே எல்லாருமாக இருந்து நினைத்தோமானால் அதனுடைய பாதிப்பு இன்னொரு இடத்துல விளையும். அது இயற்கைக்கு அந்த சக்தி உண்டு. ஆகவே அந்த 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 தர்ம செயலை நாங்கள் உண்டாக்கி, அதனால தான் சங்கமத்தை கடவுளடைவதற்கு ஒரு வழியாக சொன்னார். கடவுளை அடைகிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ண ஒன்றும் பண்ணவில்லை. எல்லாரும் கூடி 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 பேசி 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 கொண்டிருந்தாலும் அந்த பலம் பெருகி கொண்டு போகும். இங்கே பாருங்கள், ஒரு துளி தண்ணீர் ஏதாவது அதால் செய்ய முடியுமா? இதுவே பத்து துளி, நூறு துளி, ஆயிரம் துளி, கோடி துளி என்னோன்னா ஆறாக ஓடத் தொடங்குகிறது. எல்லாம் அடிச்சல்லி கொண்டு போய்விடும். அந்த துளிகள் சேர்ந்து தானே வெள்ளம். நாங்கள் முதல்ல ஒரு அலட்சியமாக நினைத்த துளிகள் நிறைய சேர்ந்தோன்னே வெள்ளம், அந்த வெள்ளம் கருங்கல்லையும் பிரட்டி கொண்டு ஓடுகிறது. இப்போ நாங்கள் எல்லாரும் அறம் பற்றிய எண்ணம் உள்ள ஒவ்வொரு துளிகள் இப்போ ஒரு சின்ன வெள்ளம் ஓட ஆரம்பிச்சு விட்டது. இங்கெங்கேயோ இருக்கிற கல்லையெல்லாம் பிறட்டும், நம்புங்கள், கல்லையெல்லாம் பிறட்டும். அதுக்கு நிகர் இல்லை. பல பேர் சேர்ந்தோனவர் சக்தி என்பது எதற்கும், நான் இன்னொன்றும் சொல்லுகிறேன், பாவத்துக்கும் அப்படித்தான். பத்து பேர் சேர்ந்தால் அந்த பாவத்தினுடைய சக்தி அதிகரித்து விடும். பல பேர் சேருகிற பொழுது வருகிற அந்த அமைப்பு என்பது எப்பொழுதும் பலம். தீமைக்கும் அந்த சக்தி உண்டு, தர்மத்துக்கும் அந்த சக்தி உண்டு. ஆகவே தான் சொல்கிறார்கள், தீமையை சந்திக்காமலே தவிர்த்து விடு, ஆமையை போல உள்ள இழுத்துக்கொள். அதை நான் போகிறேன் பரிசோதித்து பார்க்குறேன். நான் அது குடிக்கிறவர்களுக்கு மத்தியில் போவேன் பாருங்க, நான் குடிக்க மாட்டேன் சார். ஏன் போறே? அவனுக்கும் உனக்கும் பொருத்தம் இல்லை என்று தெரிகிறது அல்லவா, அந்த இடத்தையே தவிர்த்து விடு. ஒன்றும் நஷ்டம் வராது, ஒன்றும் நஷ்டம் வராது. பொய் தானே நாங்கள் வாழ்க்கையில் நிறைய சொல்கிறோமே, எத்தனைத்துக்கோ பொய் சொல்றோம், இதுக்கு ஒரு பொய் சொல்லக்கூடாதா? பிழை என்ற இடத்தை கண்ட உடனேயே ஆமை எழுப்பது போல பொறிகளை இழுத்து விட்டு அடங்கி கிடந்தாயானால் ஏழு புறப்புக்கு உனக்கு நன்மை பயக்கும் கிடைக்கும் என்பது மெய்யடக்கத்தினுடைய சிறப்பு சொல்லுகிற குறள் இது. படிங்க.
உரை குறிப்பு: ஆமை ஐந்து உறுப்பினையும் இடர்புகுதாமல் அடக்குமாறு போல இவனும் ஐம்பொறிகளையும் பாவம் புகுதாமல் அடக்க வேண்டும் என்பார் ஆமை போல் என்றார். ஒருமைக்கண் செய்த வினையின் பயன் எழுமையும் தொடரும் என்பது இதனான் அறிக. இதனான் மெய்யடக்கம் கூறப்பட்டது.
மெய்யினுடைய அடக்கம் சொன்னார்.
மறுவாசிப்பு. குறள் 126. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து. உரை: ஆமை போல் ஒருமையுள் ஐந்தடக்கல் ஆற்றின். ஆமை போல ஒருவன் ஒரு பிறப்பின் கண் ஐம்பொறிகளையும் அடக்கவல்லன் ஆயின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. அவ்வன்மை அவனுக்கு எழுபிறப்பின் கண்ணும் அரணாதலை உடைத்து. உரை குறிப்பு: ஆமை
ஏமாப்பு காவல், அதான் அரண் என்று சொல்ற ஏமாப்பு என்பது காவல். ஏழு பிறப்புக்கு அது காவலாக ஒருவனுக்கு துணை வரும். ஒரு பிறப்பிலே தீமையை காணுகிற பொழுது ஐம்புலனையும் அடக்க முடிந்தால்.
உரை குறிப்பு: ஆமை ஐந்து உறுப்பினையும் இடர் புகுதாமல் அடக்குமாறு போல இவனும் ஐம்பொறிகளையும் பாவம் புகுதாமல் அடக்க வேண்டும் என்பார். ஆமை போல் என்றார். ஒருமைக்கண் செய்த வினையின் பயன் எழுமையும் தொடரும் என்பது இதனான் அறிக. இதனான் மெய்யடக்கம் கூறப்பட்டது. குறள் 127. யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு.
மெய்யடக்கம் சொல்லிவிட்டார். இனி என்ன சொல்ல வேண்டும்? ரிவர்ஸில் போகிறோம். மெய்யடக்கம் முடிந்தால் அடுத்தது வாக்கு. வாக்கு பற்றிய அடக்கம் சொல்ல வேண்டும். அதை சொல்ல போகிறார். என்ன சொன்னார்? யாகாவாராயினும் நாகாக்க, எதை நீ காப்பாற்றாமல் விட்டாலும் பரவாயில்லை, உன்னுடைய நாக்கை காப்பாற்றிக்கொள். நாக்கை காப்பாற்றுவதென்றால் ஏதோ போட்டு அதை துப்புரவு பண்ணுவது இல்லை, நாக்கிலே இருந்து வருகிற வார்த்தையை காப்பாற்றிக்கொள். அப்படி காக்காமல் விட்டாயானால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு, உன்னுடைய வார்த்தையிலே இழுக்கு வந்து அதனாலே நீ சோகத்தை காக்க வேண்டி வரும். இது வாக்கடக்கத்துக்கான குறள்.
உரை: யாக்காவா ராயினும் நா காக்க, தம்மால் காக்கப்படுவன எல்லாவற்றையும் காக்க மாட்டாராயினும் நா ஒன்றனையும் காக்க. காவாக்கால் சொல்லிழுக்குப்பட்டு சோகாப்பர், அதனை காவாராயின் சொற்குற்றத்தின் கண்பட்டு தாமே துன்புறுவர். உரை குறிப்பு:
கடவுளுடைய கருணை பாதுகாக்க வேண்டிய பொருளை நீங்கள் எல்லாம் எங்கே வைப்பீர்கள்? வீடு கட்டி மதில் கட்டி அதற்கென்று ஒரு இது கட்டி சுற்றி வர மதில் கட்டி காவல் வைத்துத்தான் பாதுகாக்க வேண்டிய பொருளை வைத்திருப்போம். பாதுகாக்க வேண்டிய விஷயங்களிலே உடல் உறுப்புகளுக்குள்ளே நாம் முக்கியம் என்றபடியால் தான் கடவுள் 32 மதில் கட்டி உள்ள வச்சிருக்கிறார். 32 சுவர் கட்டி உள்ள பத்திரமா வச்சிருக்கான்ற பாதுகாத்துக்கொள். அப்படி நீ பாதுகாக்க தவறினால் முதல் மதில் உடையும்.
உரை குறிப்பு: யா என்பது அஹ்ரிணை பன்மை வினாப்பெயர். அகுது ஈண்டு எஞ்சாமை உணர நின்றது. முற்று உம்மை விகாரத்தால் தொக்கது. சொற்குற்றம் சொல்லின் கண் தோன்றும் குற்றம். அல்லாப்பர் செம்மாப்பர் என்பன போல சோகாப்பர் என்பது ஒரு சொல்.
திருப்பி படிங்க.
யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு. உரை: யாகாவார் ஆயினும் நாகாக்க, தம்மால் காக்கப்படுவன எல்லாவற்றையும் காக்க மாட்டாராயினும் நா ஒன்றனையும் காக்க. காவாக்கால் சொல்லிழுக்குப்பட்டு சோகாப்பர், அதனை காவாராயின் சொற்குற்றத்தின் கண்பட்டு தாமே துன்புறுவர். உரை குறிப்பு: யா என்பது
இதெல்லாம் பரிமளர் சேர்க்கிற சில சில சொற்கள் இருக்கு. அப்படி காவாராயின் அதனால் சொல்லிழுக்குப்பட்டு தாமே துன்புறுவர். நீ வார்த்தைகளை பிழையாக விட்டால் உனக்குத்தான் துன்பம் வரும். ஆகவே வார்த்தைகளுடைய எஜமானாக நீங்கள் இருக்க வேண்டும். வார்த்தைகள் உங்களுக்கு எஜமானாக இருந்தால் துன்பம். ஒரு வார்த்தை விடுகிற பொழுது அதனுடைய பொருளும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், அந்த சொல்லும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். இது மேடை பேச்சாளர்களுக்கு நான் சொல்லுகிறதுண்டு, வாழ்க்கைக்கும் அதுதான். என்ன சொல்ல நினைக்கிறீர்கள், அதை என்ன சொல்லால் சொன்னால் சரியாக இருக்கும் என்று தீர்மானித்து சொல்ல வேண்டும்.
உரை குறிப்பு: யா என்பது அஹ்ரிணை பன்மை வினாப்பெயர்.
இந்த ஒரு சொல்லுக்கு இலக்கணம் சொல்லுகிறார். யா காவாராயினும் என்று குறளிலே வருகிறது. இந்த யா என்ற சொல் அஹ்ரிணை சொல். அஹ்ரிணை உங்களுக்கு தெரியும், உயர்தினை அஹ்ரிணை இருக்கிறது அல்லவா, இது அஹ்ரிணை சொல் யா என்பது. அது அடுத்து யாது என்றால் ஒருமை, யா என்றால் பன்மை. ஆகவே அஹ்ரிணை பன்மை. அடுத்தது என்ன சொல்கிறார்?
அஹுது
வினாச்சொல்.
யா என்பது அஹ்ரிணை பன்மை வினாப்பெயர்.
வினாப்பெயர் யா என்றால் எது என்ற கேள்வி அர்த்தம் வருகிறபடியால் இது மூன்று இலக்கணத்தை உள்ளடக்கி நிற்கிறது. யா என்பது அகிரணை சொல், பன்மை சொல், வினா சொல் என்ற மூன்றையும் உள்ளிட்டு நிற்கிறது. ஒரு எழுத்தை வைத்து இந்த ஆள் இவ்வளவும் சிந்தித்து நமக்கு இலக்கணம் சொல்லுது.
அகுது ஈண்டு எஞ்சாமை உணர நின்றது.
அப்ப மூன்றை குறிக்கிறது என்றால் இங்கே அது எந்த அர்த்தத்திலே வருகிறது என்றால் எதை காப்பாற்றாமல் விட்டாலும் என்றுதானே அந்த அர்த்தம் யாகாவாராயினம். ஆகவே இங்கே ஒன் எதையும் என்று விட்டபடியால் எஞ்சாமை மிச்சம் இல்லாமல் மற்றவெல்லாவற்றையும் காப்பாற்றாமல் விட்டாலும் இதை காப்பாற்று என்ற அர்த்தத்தில் வருகிறபடியால் எஞ்சாமை குறித்து நின்றது.
முற்று உம்மை விகாரத்தால் தொக்கது.
யாதும் காவாராயின் என்று வர வேண்டும். எதையும் காக்காமல் விட்டாலும் என்று வர வேண்டும். இங்கே அது இல்லை. அந்த முற்றுமை விகாரத்தால் தொக்கது என்கிறார்.
சொற்குற்றம் சொல்லின் கண் தோன்றும் குற்றம். அல்லாப்பர் செம்மாப்பர் என்பன போல சோகாப்பர் என்பது ஒரு சொல்.
சொற்குற்றம் என்பது சொல்லின் கண் தோன்றுகிற குற்றம். அதுதான் சொற்குற்றம் என்று போட்டிருக்கிறார். இந்த சோகாப்பர் என்று தமிழிலே ஒரு சொல்லுண்டா? இப்ப எல்லாம் புதுசு புதுசா சொல்லுண்டாக்குறார்கள். பழைய காலத்திலே சொல்லி இருந்தால் அதுக்கு லக்கணம் சரியாக இருக்க வேண்டும். சோகத்தை காப்பார்கள் என்பதற்கு சோகாப்பர் என்று போடலாமா என்றால் போடலாம் என்பதற்கு ரெண்டு மேற்கோள் காட்டுகிறார். அல்லாப்பர்
செம்மாப்பர்
செம்மாப்பர் இந்த ரெண்டு சொல் போல இதுகும் சோகாப்பர் என்பது தமிழ் சொல் லக்கணத்துக்குள்ளே அமையும் என்று எடுத்து காட்டுகிறார்.